ధనుర్ధరో ధనుర్వేద దండోదమయిదాదమః అపరాజితస్సర్వతః నియంతా నియమో యమః. నూతి ఐదావదు శ్లోకం. భగవానుడియ దివ్యమాన నామాకళ్ళ యోగ పరమాహ చిన నామాక్కడ నామ ఇప్ప பார்த்துக்கொண்டே இருக்கோம். யோகபரமான நாமாக்கள்னா யோக சாஸ்திரத்துல யோகம் எப்படி நம்ம அனுஷ்டானம் பண்ணணும், அதனுடைய லாபங்கள் என்ன, இவைகள்லாம் சொல்லக்கூடியதான நாமாக்கள். அத யோக சாஸ்திரத்தை நாம் முழுமையாக அப்படியே ஒத்துக்கொள்ளாத போனாலும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை நம்ம சீகரிச்சிருக்கோம். யோக சாஸ்திரத்துல அவ என்ன சொல்லிட்டு இருக்கா, உலகம் எல்லாம் பிரகிருத்தினால ஏற்பட்டது அப்படின்னு அவளுடைய ஒரு கண்டென்ட். நாம் என்ன சொன்னோம், உலகத்தை பகவான் படைச்சார், இதுதான் வித்தியாசம். வாழ்க்கை அந்த பிரகிருதிங்கிறது வந்து அவ சுதந்திரம்னு சொல்றாங்க. நாம் என்ன முக்குணமாக இருக்கக்கூடியதான மாயையானது பரமேஸ்வரனுக்கு அதீனம் எப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த யோகத்துல அவ அந்த பரம்பொருளை நாம் பார்ப்பதற்கு என்ன சாதனம் அப்படின்னா எட்டு அங்கங்களோட கூடின யோகம்னு சொல்றாங்க. அந்த எட்டு அங்கங்கள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு எட்டு அங்கங்களை சொல்ற. இந்த எட்டு அங்கங்கள்ல முக்கியமாக நம்ம சாதாரணமா பார்க்கறது பிரத்யாகாரம், புலன்களை வெளியிடாமல் அந்த மனசுக்குள்ள சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா உபநிஷத்திலையும் சொல்றது பராங்க தஸ்மாத் பராங் பஸ்ய தினாந்தராத்மன். புலன்கள்னா வெள்ளோக்கி சுட்டிக்கப்பட்டுள்ளன, அதை நாம் உள்நோக்கி பார்க்கணும், அதை உள்ள திருப்படும், அனாவசியமாக வெளியில விஷயங்களை அனுபவிக்கப்படாது. இப்படி அனுபவித்தோமேயானால் அதனால புலன்களுடைய சக்தி குறைஞ்சு போறது, உங்களுடைய சக்தி குறைஞ்சு போறதே தவிர வசதாக புண்ணியம் ஒண்ணு வரல, வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது உபயோகப்படுறதில்லை. ஆகையால் மனுஷன் மனசை கட்டுப்படுத்தணும். மனசை கட்டுப்படுத்தணும்னா மனசுக்கு வரக்கூடியதான விஷயங்கள் புலன்கள்னால வருது, ஆகையால் புலன்களை கட்டுப்படுத்தணும். புலன்களை ஒரே தரம் உபயோகிக்காமல் இருக்கப்படாது. கண்ணால பார்க்கவே இல்லை, காதால கேட்கவே இல்லைன்னா அப்ப வாழ்க்கை எதுக்கு? கண்ணால பார்க்கறது நல்லதை பார்க்கணும், கெட்ட தர்மக்கு தோணித்தனா அந்த பக்கம் தான் கெட்ட தர்மடம். எப்பொழுதும் நல்ல விஷயங்கள்லயே ஈடுபடுறதுக்காக முயற்சி பண்ணணும். இது பிரத்யாகாரம்னு பேர். இந்த பிரத்யாகாரம் பண்ணி கொண்டே இருந்தோமையானால் சில நாட்களுக்கு நம்ம மனசானது நல்ல நிலையை பெறுகிறது. அதற்கு பிறகு குருமுகமாக நாம் நல்லதை கேட்கிறோம், கேட்கும் பொழுது அந்த மனசுலேயே தரிக்கக்கூடியதான நிலை வருகிறது. இதுக்கு தாரணான்னு பேர். சொன்னதை தரிக்கணும், மனசுலயே நிறுத்தி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு மனசுல நிறுத்தி வச்சுக்கிறது வழக்கம் இல்லை. என்ன பண்றது, லோகத்துல எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனை உங்க மனசுல நிக்கிறது பாருங்க. நேற்று பேப்பர்ல என்ன சார் நியூஸ்ன்னு கேட்கறேன், இன்னைக்கு கேட்டாலே தெரியாது, ஒருவேளை ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று என்ன நியூஸ், முந்தா நேற்று என்ன நியூஸ்ன்னு என்ன சொல்ல போறேன்னு ஒன்று தெரியும். அதே போலயே நேற்று என்ன கிளாஸ்ல நடந்தது ஞாபகம் இருக்கும். என்ன இந்த மனசானது எப்படி பழகி இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு வரத பார்த்து சுவைத்து அன்னைக்கு மறந்து போறது, அது ஜாஸ்தி சேர்த்துக்கிறது இல்ல. ஆனா சம்ஸ்காரங்கள் மனசுக்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன், அது இருக்கு, அதை பத்தி இல்ல. பட் ஜெனரலா நம்ம மைண்ட் ஸ்கிரீன்ல நிறைய விஷயங்கள் நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ, சுவைக்கிறோமோ, அவைகள்லாம் மனசில் நிக்கிறது இல்லை, அது பாட்டுக்கு போறது. ஏன்னா இப்படி பழகிட்டோம் நம்ம வாழ்க்கையில, எல்லாவற்றையும் இப்படியே பழகிட்டோம். ஆனா சில விஷயங்கள் நமக்கு அவசியமாக வேணும் என்று காணப்படுகிறது. அது போல இருக்கிற விஷயங்கள்ல நாம மனசுல நிறுத்திக்கணும். அந்த நிறுத்திக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், சில பேர் சொன்னது முக்கியமா இருந்தா நோட் பண்ணிக்கிற, இன்னும் சில பேர் அதை நாலு தரம் அதை மனசுலயே திரும்பி திரும்ப அசைவு போடுற, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அது என்னைக்குமே நமக்கு மறக்காம இருக்கணும் என்பதற்காக பண்ணக்கூடியதான முயற்சி இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு தாரணான்னு பேர். சோ தாரணான்னா வேதாந்தங்களில் நாம் கேட்டதான விஷயமானது, நல்ல விஷயங்கள் நம்ம மனசு விட்டு போகப்படாது, மனசுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியதான முயற்சிக்கு தாரணான்னு பேர். இதுவும் பண்ணிவிட்டோம், அது மனசுல நிக்கிறது, ஆனா இந்த மனசு அதையும் பார்க்கறது இதையும் பார்க்கறது, உள்ளேயும் போறது வெளியிலையும் போறது. நிறைய சமயத்துல உள்ள இருக்கிறதுக்கு பயப்படுறது, சிரமப்படுறது, வெளியில இருக்கிறது பார்க்காம நமக்கு ஏதாவது ஆயிடுமோ. ரொம்ப பேர் பாருங்க, நமக்கு ஷுட் கீப் அப்ரஸ்ட் வித் தி சிச்சுவேஷன், அதனால விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு டெய்லி நியூஸ் பாக்குறா. டெய்லி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கா. ஹிந்து பேப்பர் படிச்சா போறாரு, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வேறு, எக்கனாமிக் டைம்ஸ் வேணும். ஏன் சார் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும் சார் அப்படிங்கிற, நீர் தான் ரிட்டையர் ஆயிட்டீரேன்னு ஒரு விவகாரம் இல்லையே, இது எதுக்குன்னு இருந்தாலும் வேணும். சில பேருடைய அபிப்பிராயம் அது. அப்ப என்ன, நாம மனசை உள்ள நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த மனசு அப்பப்ப வெளியில போயிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு போய் வழக்கம் ஆயிடுது, அப்படி வெளியிலேயே இருந்து இருந்து வழக்கம் ஆயிடுது. அவைகளை வேணும்னு கேட்கறது ஒரே தடவை நிறுத்தி விட்டா என்னமோ ஆயிடுமோன்னு ஒரு பயப்படுறான் மனுஷன். அப்படி இருக்கிற மனுஷனுக்கு என்ன சொல்றது, இதை தியானம் பண்ணிட்டே இருக்கு. தியானம் பண்ணிட்டே இருந்தா இதுதான் சுவைக்குமே தவிர மற்ற பதார்த்தங்கள் சுவைக்காது. அப்ப அந்த பதார்த்தங்களை நான் வைராக்கியம் துவேஷம்னு சொல்லல, இதுல அதிகமான பிரியம் வந்தால் ஆட்டோமேட்டிக்கா அதுல பிடிப்பு நாட்டம் குறையும். இதுல நாட்டம் நமக்கு வரணும், வேதாந்தங்கள்ல பற்றுதல் அதிகமாக வரணும். இந்த பற்றுதல் அதிகமாக வர வர என்ன ஆகும், லௌகிகமான விஷயங்கள்ல நமக்கு நாட்டம் குறையும். இதுக்கு உபயோகப்படுறது தியானம். அதான் தியானேன அனீஸ்வரன் குணானு பிராணாயாமேனான்னு. பிராணாயாமங்கள்னால பாபங்கள், பிராணாயாமம் பண்ணிட்டே இருந்தாலும் பாபம் போகும். அதனாலதான் வாத்தியார் நடுவில் பிராயஷ்சித்தம் பிராணாயாமம் அப்படின்னு நடுவில் பிராயஷ்சித்தம் பிராணாயாமம் என்னன்னு அவருக்கு எனக்கு முடியாது. என்ன அப்பப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டோமே, ஏன்னா அந்த தப்பு போறதுக்காக பிராணாயாமம். ஸோ பிராணாயாமத்தினுடைய விஷயம் என்ன, அது எதற்காக, நாம ஏதாவது பாபம் பண்ணியிருந்தா தப்பு பண்ணியிருந்தா அது போயிடும். அது சொல்லிவிட்டு மூணு வியாகிருதி ஹோமம் பண்ணும், ஹோமம் பண்றப்ப பூஸ்வஹா பூஸ்வஹா சுவஸ்வஹா அது பண்ணுங்க. அது பிராணாயம் பண்ணி பூஸ்வஸ்வஹா அப்படின்னு பண்ணுங்க. இது எதுக்கு சார் பண்றதுன்னு, நடுவில் ஏதாவது சம்பாவிதமான பாபம் ஏதாவது அது போகிறதுக்கா. ஸோ பிராணாயாமம் எல்லாம் என்ன பண்றது, மனுஷாளுக்கு பாபங்களை போக்கடி. அதே போலயே இந்த தியானம் என்ன பண்றது, அனீஸ்வரன் குணான்னு மனசுல கான்பிடன்ஸை கொடுக்கறது, அந்த வில் பவரை கொடுக்கறது. அதனாலதான் தியானம் பண்ணி தொடங்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கொஞ்சமா அதை கண்ணை பண்ணிட்டு பகவான தியானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த மனசானது நன்றாக நிக்க ஆரம்பிக்கும். இப்படி தியானம், அதுக்கு மேல சமாதி. சமாதிங்கிறது ரிசல்டன் ஸ்டேட் விடுங்க. இப்படி இருக்கிற காலத்துல இந்த தியானாதிகள்னா நமக்கு வரத்துக்காக என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சாந்தி சாந்தி உபரதே திதிஷ்டா ஸ்ரத்தா சமாதானம், இப்படி ஒரு 6 குணங்கள்ல உபனிஷத்து சொல்லியிருக்கு. மனசை நன்றாக வைத்துக் கொள்ளணும், புலன்களை அனாவசியமாக அலைய விடப்படாது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம திடீர்னு தோச்சிக்கப்படாது, எது வந்தாலும் யோசனை பண்ணி அப்புறம் பண்ணணும். இப்படி சில இதெல்லாம் சுகதுக்கங்களோ அதே போல குளிர் வெயில் இது போல வந்தது, ஏன்னா அதை பொறுத்துக்க பழகணும் மனுஷன். சில பேர் சின்ன கஷ்டம் வந்தாலும் ஓன் அழகா பார்த்தல, கொஞ்சம் பொறுத்துக்க ஆரம்பிக்கணும். அது இப்படித்தான், உலகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்துக்க ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணிட்டோம் இருந்தால் நிறைய விஷயங்களை நாம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இந்த அம்சத்தை தமஹாங்கிற பாகம் சொல்லியிருக்கு. மற்றும் அந்த யோகங்களை சொல்லக்கூடியதான விவகாரங்கள் சொல்றதுக்காக முதல்ல நமக்கு என்ன வேணும், யமஹா. யமஹான யம தர்ம ராஜா ஞாபகம் வரட்டும். ஆனா இந்த யமஹாங்கிறது வந்து அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கக்கூடியதான டெக்னிக்கல் டம். யமஹான்னு சிலது நியமஹான்னு சிலது, நியமஹான டிசிப்ளின். அதே போல யமஹான்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு முறைகள், இவைகள்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. நம்ம ஸ்கூலுக்கு போய் படிச்சா தான் வசத்தின்னு சொல்லி ஒரு டிசிப்ளின் சொல்றோம். இந்த டிசிப்ளின் என்ன, கரெக்டா 9 மணிக்கு போகணும், 5 மணி வரைக்கும் அங்கே இருக்கணும், வாத்தியார் வந்தா எழுந்துக்கணும், ஆனா அதுக்கு கதையில பேசப்படாது, இப்படி எல்லாம் சில தினமா வச்சுட்டு இருக்கோமா இல்லையா, இவைகள்லாம் சொல்லித்தரா. அந்த டிசிப்ளின் நமக்கு மனுஷ அளக்க வரணும். அது வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் இதெல்லாம் யமம் நியமங்கள்னு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. நியமங்கள்னா ரெகுலேஷன்ஸ் அர்த்தம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதே போல யமங்கள்னா டிசிப்ளின். இந்த ரெண்டும் டிசிப்ளினும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம பார்க்க பழக தெரியணும். எல்லாமே அப்படிதான், இவை ஆத்துல இருந்தது, நம்ம சம்பிரதாயத்துல இருந்தது, நம்ம விட்டோம். சம்பிரதாயத்துல சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அவ அப்படி இருந்தா, ஆத்துல பரிமாறுறப்ப ஸ்திரீகள் அப்படியே பாத்திரத்தை கொண்டு வந்து வெளியில வச்சிட மாட்டான். அந்த எந்த சமயம் சமைச்சாலும் அந்த குடத்தையே கொண்டு வந்து வெளியில வச்சு ஒவ்வொருத்தருங்க அப்படி போட மாட்டான். என்ன உள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணோம், ஒரு சின்ன தட்டம் தான் கொண்டு வருவா, கொண்டு வந்து உங்களுக்கு போடுவா, அடுத்த ஆளுக்கு மறுபடியும் கொண்டு வந்து போடுவா. ஏ சுவாமி அப்படி ஒரே தினம் பாத்திரத்தை கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சு அவ கொஞ்சம் வேணுமா எடுத்துக்கலாமே, கூடாது. அப்ப விவகாரம் என்ன, அவளுக்கு தெரியும் இவ நாலு பேர் சாப்பிட்டிருக்கா, நான் அடுத்தது இன்னொரு ரெண்டு பேர் இருக்கா, டக்குன்னு அந்த சமயத்தை சமயம் வச்சு பண்ணிட்டு வான்னு. அப்ப விவகாரம் எல்லாம் வெளியில இருந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதே போலயே ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பரிமாறும் பொழுது ஒன்ன பரிமாறுறது அடுத்தது பரிமாறுறப்ப அதை கையால மட்டும் பண்ணுவான். இது என்ன விவகாரம், ஒவ்வொருதான் என் கையால மட்டும் அது அப்படித்தான். இப்படி ஒரு ரிலேஷன், ஒரு ரெகுலேஷன் சபா வச்சுட்டு இருந்தா, இதை தொட்ட கையால அது தொடப்படாது. சாம்பாரம் ரசத்தையும் தொட்ட கையால ஊறுகாயும் மோரும் தொடப்படாது. ஒவ்வொரு தான் கையால, இது என்ன பர்னாடையா இருக்காங்களேம்பா, ஒரே தினம் அப்படி சொல்லப்படாது. இது பஞ்சாங்கம், பஞ்சாங்கம் யூஸ்லெஸ் அர்த்தம். அப்படின்னு இதை சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அப்ப என்ன இதை இப்படி பழகணும்னு சொன்னதான விவகாரங்கள்லாம் ரெகுலேஷன். இது நம்ம ஆத்திலேயே இருந்தது. அதே மாதிரியே காலமே ஸ்நானம் பண்ற காலத்திலேயே வேஷ்டிய நினைச்சு காய்ஞ்சு இது மேல யாரும் தொடாம போட்டுரும். அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி ஈரத்தோட ஈரத்துண்டோட அதை எடுத்துப்பேன். மதியில நடுவில் யாரும் தொடப்படாது, கேட்டா மடியும்ப. நான் தான் மடிச்சு வச்சிருக்கேன்னா அது மடி இல்லையான்னு கேட்டா என்ன அர்த்தம், அதுல ஆகும் இல்லை. ஸோ இப்படி சில பதார்த்தங்களை எல்லாம் பழைய நாள்ல நம்ம அறியாமலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருந்தா, இப்ப நீங்க சொல்லி கொடுத்தா அதை குழந்தைகள் அதை ரிமெண்ட் பண்றான், வேண்டாம் போ அதெல்லாம் சரியா இல்லை, அவ ஏதோ பைத்தியம் தயார் பண்ணி வச்சா. இப்ப எல்லாம் ஆத்துல கொடி கட்டினா அது அசிங்கமா இருக்கு சார், பாக்குறதுக்கு அழகா இல்லை சார், என்ன பண்றது. ஹால்னா எப்படி இருக்கணும்னா ஒரு சுவாமி படமும் இருக்கக்கூடாது, நீட்டா பிளைமா இருக்கணும். சுவாமி படத்தை என்ன வச்சிருக்க, அதான் சுவாமி ரூம்ல வச்சு பூட்டி விட்டேனே, கண்ணுக்கு தெரியப்படாது அவர் அப்படின்னா நம்ம வச்சுருக்கோம். இப்ப அப்ப லோகத்துல இது என்ன, இந்த வழக்கங்கள் அப்படி ஆயிடுச்சு. முன்னால என்ன நினைச்சுட்டு இருந்தா, எங்க பார்த்தாலும் பகவத் ஞானம் இருக்கணும். அப்ப என்ன, இவன் போயிட்டு வந்தப்ப அப்படி பார்த்தானே பகவான் பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு எண்ணம் தோணுமா. அது பழைய நாளுடைய அவாளுடைய சம்பிரதாயம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சில டிசிப்ளின்ஸ் வச்சிருந்தா, சில ரூல்ஸ் வச்சுட்டு இருந்தா, அது மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின என்ன பண்ணிருக்கா, யோக சாஸ்திரத்துல அவ கேட்டகரைஸ் பண்ணிருக்கா. ஞாபகம் வச்சுக்கணும், உமக்கு தெரிஞ்சதுதான், எதுவும் புதுசு இல்ல. அந்த தெரிஞ்சத அவ கேட்டகரைஸ் பண்ணினான். வேதாந்தங்கள்ல உபனிஷத் சொல்லிட்டு சாந்தி தாந்தி உபரதி தத்திஷா பொறுமை ஸ்ரத்தா சமாதானம் இவைகள்லாம் இவா சொல்லிட்டு, அதோட எல்லாம் சைத்தன்ய உபரிஷத்துல ஒவ்வொன்னும் ரதஞ்சஸ்வா தியாய பிரவச்சனேதா அங்கிருந்து ஆரம்பிச்சு, சத்யஞ்சஸ்வாத்யாய பிரவச்சனேதா பிரதிஷ்டஸ்வாத்யாய பிரவச்சனேதா அப்படி வரிசையா சொல்லி கொடுத்தது. வேதாந்தம் வாசித்தவாளுக்கு, உபனிஷத்து வாசித்தவாளுக்கு, அதனுடைய அர்த்தம் புரிந்து கொண்டவாளுக்கு இந்த யம நியமாதிகள் தானா வந்தாச்சு. ஆனா அது தெரியாதவாளுக்கு இது எப்படி, இதற்காக யோக சாஸ்திரத்துல இத கேட்டகரைஸ் பண்ணிருக்க. அந்த கேட்டகரைஸ் வடிவமா பகவான் இருக்காரா. ஆகையால இந்த யோகத்தினுடைய விவகாரத்தை முடிக்கிறதுக்கு முன்னால நியமஹா யமஹான்னு ரெண்டு நாமாக்களை சொல்ல போற. அந்த ரெண்டு நாமாக்கள்ல முதல்ல யமம்னா என்னதுன்னு பார்ப்போம். அஹிம்சா சத்ய அத்தேய பிரம்மஜரிய அபரிக்கிரஹாஹ யமாஹ அவ சொன்னது. சௌச சந்தோஷ தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானி நியமாக, இதெல்லாம் யோக சூத்திரங்கள். யமம் நியமங்கிறது யோக சூத்திரங்கள்ல யோக அவ சொல்லியிருக்க. யோகம் உங்களுக்கு சித்திக்கணுமே ஆனால் இவைகள்லாம் வேணும். இந்த நியம ரூபமாகவும் யம ரூபமாகவும் பகவான் இருக்கார். அவர் அபராஜிதர் அது பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னால நம்ம இப்ப பார்க்க வேண்டியதான் நியமம் என்ன, தத்துவம் என்ன, யமங்கள் நியமங்களாக அவர் இருக்கார். இந்த யமங்கள் என்ன? அஹிம்சா, யாரையும் ஹிம்சை பண்ணப்படாது. ஹிம்சை பண்ணாம இருந்தா நீங்க பகவான கிட்ட போயிட்டே இருக்க. நம்ம ஹிம்சை பண்றது நாம இன்னொருத்தருடைய மனசை நோகும்படி பண்ணிட்டே இருந்தா பின்னால போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆகல. இன்னொருத்தருடைய மனசை நோகும்படி பண்ணா அவளுடைய விஷம் வாங்கி கட்டிருந்தேன்னா அவளுடைய மனசுக்கு கவலையை நீங்க வாங்கி வச்சிருந்தால் வாழ்க்கையில பின்னால போயிட்டு இருக்கள். அது முதல்ல என்ன வேணும்? அஹிம்சா. எந்த பிராணிக்கும் ஹிம்சை பண்ணப்படாது, அவளுடைய மனசு நோகும்படி பண்ணப்படாது. மகான்கள்லாம் அப்படி இருந்தா, யாரையும் அவதூறா பேசுறது இல்ல, அவ பேசினாலும் வெறுமனை கேட்டு பதில் சொல்றது இல்ல, நடந்து நடக்கட்டும் அப்படின்னு இருந்தா, இவாளும் அவளுக்கு கையாலையோ சரீரத்தினாலேயோ கண்கள்னாலேயோ அவளுக்கு வந்து ஒரு விதமா பார்த்து அவ மனசு கோணும்படி பண்றது இல்ல. அப்படி எல்லா பிராணிகளத்திலும் ஒரு அபிமானத்தோட இருந்தா அது அஹிம்சா. ரெண்டாவது சத்தியம். இதெல்லாம் தெய்வீ சம்பத்துன்னு பேர். இந்த அஹிம்சா சத்தியம் இவைகள்லாம் தெய்வீ சம்பத்து. இது இருந்தோமையானால் வாழ்க்கையில முன்னு தொடரும். அதே போல சத்தியம். சத்தியம்னா என்ன? நடந்தத நடந்த மாதிரி எடுத்து சொல்றது. யதா பூதார்த்த வச்சனம், பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்துல சொல்லும் பொழுது யதா பூதார்த்த வச்சனம், எது எப்படி நடந்ததோ அதை அப்படி சொல்றது, சொந்த சரக்கு சேர்த்துக்காமல். இது ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படிதான் சார் பழகிறோம், இல்லவே இல்லை. அது வந்து எப்பவுமே ஒரு மனுஷன் ஒரே விஷயத்தை ரெண்டு தரம் சொல்றதா இருந்தால் வேற விதமா போயிடும். ஒரே பாட்டு தான் சார் கச்சேரி ஆரம்பிக்கல வாதாபி கணபத்தின்னு பாடுறார், நல்லதான் இருக்கு. இதே பாட்டை இன்னைக்கு பாடினார், அடுத்த வாரம் பிற திருப்பியும் அதே தான் பாடினார். அவர் குருட்ட எப்படி வாசித்தாரோ அப்படிதான் பாடிக்கிறார், அதே மாதிரிதான் பாடுறார். ஆனா நடுவில் என்னன்னார், அன்னைக்கு வந்ததான அந்த கோர்வை வரலையேன்னர். அப்படியா? அவரை போய் கேட்டா அப்படியா தெரியல பாடுறேன். இது அதே தானே பண்ணி நோட்டு பண்ணி தானே பாடுறேன் கிடையாது, சிலதுதான் நோட்டு பண்ணினேன். அப்பப்ப சொந்ததாகிட்டே வரும்பொழுது அது மாறுறது. ஒரு மாதிரி பாடுறது டேப் ரெக்கார்டர்னா ஜடமான பொருள் அப்படியே எடுத்து சொல்லுமே ஒழிய, ஒரு சேதனா இருக்கிறவன் புத்தி சக்தியோட இருக்கக்கூடியவன் ஒரு தரம் சொன்ன மாதிரி ஒரு தரம் வராது. அதே போலயே மிருதங்கம் வாசிக்கிற காலத்திலயோ சைடு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற காலத்திலயோ அது ஒரு தரம் மாதிரி ஒரு தரம் வரவே வராது. ஏன்னா அது சுதந்திரமாக அப்பப்ப அவனுடைய மனசனுடைய நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமே தவிர அது காப்பி அடித்த மாதிரி வராது. இப்படி இருக்கோ இல்லையா? அதே விதமாகத்தான் சாதாரணமாக சீதாதேவி ராமாயணத்துல ராமன் தன்னை எப்படி கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற விஷயத்துல மூணு தரம் சொல்றான். மூணு தரம், மூணு டிஃபரெண்ட் இஷ்யூ. ஒரு தரம் என்ன, ராமன் பானத்தை உடைச்சார், வில்ல உடைச்சு விட்டார். உடைச்சதுமே நான் இதை எடுத்துட்டு போனேன், மாலை எடுத்துட்டு போனேன், நின்னு என்ன, எங்க அப்பா பர்மிஷன் கொடுத்தாதான் நான் கண்டிப்பேன் நேரம், இப்படியா சொன்னார். அதுக்கு விஸ்வாமித்திர வந்தார், இப்பதான் சரி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், அங்க நடந்ததே விவகாரம் வேற. இன்னொரு இடத்துல என்ன, வில்ல உடைச்சுட்டார், அதுக்கப்புறம் அங்கேயே கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, சித்தம் ஆயிடுச்சு, ஒருமுறை சொல்லி அனுப்பிச்சோம் அப்படிங்கிற. முதல்ல சொன்னதுக்கு ரெண்டாவது தரம் சொல்றதுக்கு என்ன சார் இவ்வளவு வித்தியாசம்? மனுஷனுடைய சகஜமான நிலை. ஒரே விஷயத்தை ஒரு தரம் ஒரு மாதிரி சொல்லுவோம், இன்னொரு நாள் போனோம்னா சந்தர்ப்பம் மாறிச்சுன்னா வேற விதமா சொல்லுவோம். இதான் கம்யூனிகேஷன் சொல்றது. அதனால நம்ம எப்படி பழகடை, அது யதாபூதார்த்த வசனம், எப்படி நடந்ததோ அப்படியே மாறாமல் சொல்வதற்கு ஒரு முயற்சி எடுத்துட்டு சொல்லணும். அந்த முயற்சி எடுத்துக்கலாம், ஏதோ இப்படி எப்படி கொஞ்சம் பரச்சலா ஜாஸ்தியா அந்த சந்தர்ப்பத்தை தந்தாமல் இப்படி மாறிவிடும். இது சத்தியம். இந்த சத்தியம்ங்கிறது இதோட மட்டுமல்ல, உண்மையை பேசுறதுங்கிறது அது பிகர் சப்ஜெக்ட். இருக்கிறது இருக்கப்படி சொல்றது மட்டுமல்ல சார், சொல்ல வேண்டியதான விஷயங்கள் எது எது இருக்கோ அதை மட்டும் சொல்லணும், அதிகமாக சொல்லப்படாது. நடந்த விஷயங்கள் நடந்த மாதிரி சொல்லுங்க. ஆனா என்ன, யாரு கேட்கறானோ அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சொல்லணும், அது கூட அதிகமாக எல்லாத்தையும் சொல்லப்படாது. நீங்க பொய் சொல்லப்படாது, வாண்டன்லி சப்ரஸ் பண்ணப்படாது, அது வேற விஷயம். யாருக்கு எது சொல்லணுமோ அவளுக்கு அது சொல்லாம இருக்கப்படாது, பொய் சொல்லப்படாது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னொருத்தருக்கு மனசு நோகமையானால் அதை சொல்லப்படாது. சத்தியம் ப்ரூயா, பிரியம் ப்ரூயா, இனிமையா இருந்தா சொல்லணும். அவருக்கு இனிமையா இருக்கு சார், நான் எதை சொல்றேன் சார், நடந்ததான் சொல்லணும். அந்த சத்தியத்துல என்ன எவ்வளவு விசேஷம் இருக்கு தெரியுமோ, நான் உண்மையை பேச சத்தியம் வதா அப்படிங்கிறாள. உண்மையை சொல்லுங்கிறது மட்டும் இல்ல, அந்த உண்மையை சொல்றதுக்கு முன்னால இத்தனை விஷயங்களும் இருக்கு. எது எப்படி நடந்ததோ அதை அப்படி சொல்லணும், சொந்தத்திற்கு சேர்த்தக்கூடாது இல்ல விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் இன்னொருத்தருடைய மனசுக்கு நோவுமையானால் கட்ட வறுமையானால் அதை சொல்லப்படாது. அப்புறம் வந்து நம்ம எப்ப சொல்லித்தான் ஆகணுமோ அதை சொல்லாம மறக்கப்படாது. சில சமயத்துல கோர்ட்லயோ எங்கேயோ சொல்லித்தான் ஆகணும், அப்ப என்ன இது பொய்யா இருக்கு சார் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை சொல்லப்படாதுன்னு சொல்லப்படாது. அப்ப விவகாரம் என்ன, இப்படி இத்தனை கட்டுப்பாடோடு இருக்க இந்த சத்தியவச்சனம், இந்த சத்தியவச்சனத்தை சத்திய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு மனசுல அந்த பொய்யுங்கிற விவகாரம் கிட்ட வராம நம்ம கான்சியஸா பார்த்து கொண்டிருக்கணும். இது ரெண்டாவது அஹிம்சா சத்யா, மூணாவது அஸ்தேயா திருடுதலம் வரப்படாது. இது ரொம்ப நம்ம நல்லா ஊனி கவனிச்சு பார்க்கணும். ரோட்ல ஏதாவது 10 ரூபாய் விழுந்தது அதை பார்த்தா சார் ரோட்ல இது மாதிரி விழுந்த நம்ம சும்மா போலாமா, மகாலட்சுமி தாய் இப்பதான் ஒரு மகாலட்சுமி தாய் இருக்கா வந்து அது விட்டுட்டு போலாமா, அவமானம் பண்றது இல்லையா, அதை எடுத்து பாக்கெட்ல பாத்துக்கலாமா, இந்த போலீஸ்காரன் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளவுதான் கிடைச்சதா அதிகமா கிடைச்சி இவ்வளவுதான் கொடுத்தியாமோ, இதுதான் வம்பு தானே, பிள்ளையார் உண்டியில போடலாம் திருட்டு காசு எல்லாம் பிள்ளையார் உண்டிக்கா. இப்ப இது ஒண்ணுமே புரியல, லோகத்துல மனுஷங்கள்ல என்னென்னமோ மனசுல மனசுன்னு இருக்கா, அதை எடுத்து 4 பேருக்கு கொடுப்பது எந்த 4 பேருக்கு, யாருடையோ காசு யாரோ தானம் பண்றது என்ன, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகங்கள். ஆனா என்ன பண்ணணும்னா, பழைய நாள்ல இதுக்கு ஒரு டெபனேஷன் சொல்லியிருக்க, ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அந்த பொருள் உங்களுக்கான் நிச்சயமாக இருக்குமே ஆனால் அதை நீங்க கையாளுங்கள், அது உங்களது எனக்கூடியதான நிச்சயம் இல்லை சந்தேகமா இருந்தாலும் தொட வேண்டாம், இருக்கிற இடத்துல இருக்கட்டும். ஸோ இது எனதுதான் எனக்கூடியதான நிச்சயம் யாருக்கு இருக்கோ அவன் அதை உபயோகப்படுத்தணும். அப்படித்தான் ரோட்ல தங்க செங்கல் கீழே விழுந்திருந்தாலும் 4 பேர் பாப்பா தொட மாட்டாங்க, ஏன்னா எனது இல்லை. இந்த ராஜாவுடைய காலத்துல அப்படி இருந்தது, ஜனங்களுக்கு எப்படி ஒரு அபிப்பிராயம், எது யாரதோ அவதான் இருந்துக்கணும், பரஸ்வம் இன்னொருத்தருடைய காசா இருந்தா அந்த விஷம் போன்றது மனுஷால கொண்டுபிடும் அப்படின்னு பயந்திருந்தா. இப்ப என்ன கழுத்தை போட்டிருந்தால கட் பண்ணி எடுத்துன்னு போறாங்க சார், இது வேற விவகாரம் விவகாரம் என்ன, ஏன்டா அதான் சத்திய சித்தனம் அப்படிங்கிறது தான் உபனிஷத்து, காசு யாருதியா எல்லாருக்கும் காமன் எடுத்துருப்போம், அதுவே அவனும் சொல்றான் வேதாந்தத்தை கோட் பண்றதுக்கு புத்தனும் சொல்லிட்டு இருக்கான். அதனால அப்படி இல்லை, எப்படி இருக்கணும், அந்த அஸ்தேயம்னு சொன்னா திருடப்படாதுன்னு என்ன அர்த்தம், திருடுத்தனமே நமக்கு வரப்படாது, இது நமது எனக்கூடியதான நிச்சய ஞானம் இருந்தால்தான் அதை நாம் அடையணும், இல்லைன்னா அதை தொடப்படாது, இது ஒரு விரதம் அஸ்தேயம். அதே போலயே பிரம்மச்சரியம், இதை பத்தி தெரியும் எல்லாம் இருக்கு, அபரிக்கிரகாஹ, யார் இடத்துலையும் கை நீட்டி அனாவசியமாக வாங்கப்படாது, கை நீட்டி யார் இடத்துலையும் வாங்கப்படாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இது இவ்வளவுன்னு ஃபீஸ் சொல்லப்படாது, ஸ்கூல்ல முதல்ல டொனேஷன் 1 லாக், அதுக்குள்ள டேர்ம் ஃபீஸ் இவ்வளவு இப்படின்னு சொல்ற மொழியா கிடையாது. நம்ம ஊர்ல குருகுலத்துல கொண்டு சேர்த்துருவா பையன், அவ்வளவுதான், அவரே சாப்பாடு போடுவார், அவரே துணியை வாங்கி கொடுப்பார், அவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல அந்த வாத்தியாரே கவனிச்சுப்பார், கடைசியில என்னடா ஆச்சுன்னு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிப்பார், இல்லைன்னு இல்லை. ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா, இது போல பசங்க படிக்கிறாள் அவா கொண்டு வந்து கொடுப்பா. அதே போல அந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தார்லாம் நல்ல காரியம் நடக்கிறது, நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவோம், சௌக்கியமா இருந்தா சார், அப்பெல்லாம் பாடசாலை மூடிவிட்டாளா, ஒண்ணும் இல்லையே, சௌக்கியமா தானே இருந்த. இவ தேகின்னு கேட்கப்படாது, தானா வந்தா வரட்டும், ஆனா எப்படி நீங்க இந்த விரதத்துல இருக்கீளோ அம்பாள் என்ன பண்ணுவான்னா அவளுடைய மனசுல பூந்துட்டு அவளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கொடுப்பான். நீ எனக்கு இது வேணும்னு கேட்டீங்களா, எவ்வளவு வேணும்னு கேட்டீங்களோ அவ்வளவுதான் வரும், சில சமயத்தில் அதுவும் வராது. ஸோ மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கணும், நம்ம நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கட்டும், பண்ணிட்டே இருப்போம், அதுக்கு பகவான் என்ன சகாயம் பண்ண வர பார்ப்போம், அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா போதும், பரிகிரகம்ங்கிறது இருக்கப்படாது. அதே மாதிரி யார்கிட்டையும் இது எனக்கு வேணும்னு கேட்டு வாங்காதீங்கோ, நம்ம கேட்கலன்னு இந்த காலத்தில் உத்தியோகத்தில் ரைஸே பண்ண மாட்டாங்க சார்,
அவன கேட்கணும், நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன், நீங்களா போய் சொல்லணும். ப்ளோயிங் ஓன் ட்ரம்பட் பண்ணினா தான் அவனுக்கு இது தெரியாதோ அப்படின்னு இன்னைக்கு நினைச்சுட்டு இருக்க. ஆனா பழைய நாள்ல என்னன்னா யார்ட்டையும் எதையும் கேட்கப்படாது. அப்படி ஒரு பரிகிரகம் இல்லாமல் இருக்கக்கூடியதான விரதத்தோட இருந்தா அவ வசத்தியா சந்தோஷமா இருந்தா. ஏன்னா நமக்கு இவ்வளவு வேணும்னு எதிர்பார்த்து அதுல கொஞ்சம் குறைஞ்சாலும் மனசுக்கு கவலையா இருக்கும் இல்லையா? சோ வந்ததா எது நம்ம எதிர்பாராமல் வந்தா மனசுக்கு சந்தோஷம். அப்படி இருந்தா இதுதான் யமங்கள்னு பேர். சோ என்ன யமங்கள்? அஹிம்சா, சத்ய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரகாக. அதற்கு பிறகு நியமங்கள், ரெகுலேஷன், எப்படி நீங்க வாங்கணும் வாழணும். சௌச்சா, சுச்சியாக இருக்கணும். பாக்கிய சௌச்சம், ஆந்தர சௌச்சம். பாக்கிய சௌச்சம் என்ன? உடம்பெல்லாம் நல்லா கிளீனா தெரிஞ்சு சுத்தமா ஸ்நானம் பண்ணி இருக்கணும். மிருஜல ஸ்நானம் ஏதோ சொல்லு இருக்கணும். ஸ்நானம் பண்ணி சுத்தமா இருக்கணும் எல்லோருக்கும். அதுக்கான அந்த சௌச்சம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மனசுக்குள்ள ராகத்வேஷாதிகள் இருக்கணும். யாரு மேலையும் கோபம் இருக்கப்படாது, குரோதம் இருக்கப்படாது, அது வேணும் இது வேணும்னு அனாவசியமான ஆசைகள் இருக்கப்படாது. இப்படி பழகி கிடந்தம இந்த அதிகமாக ஆசை இல்லாமல், கோபம் இல்லாமல், குரோதம் இல்லாமல், யாரையும் கெடுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல், யாரிடத்திலே வைத்தறிச்சல் இல்லாமல் இப்படி பழகணும். இது சௌச்சம், அந்த சௌச்சம், பாக்கிய சௌச்சம், அந்த சௌச்சம். அப்புறம் சௌச்ச சந்தோஷ, இருக்கிறத வச்சு நமக்கு சந்தோஷப்பட பழகணும் சார். ஏதோ இன்னைக்கு நடக்கிறதோ இல்லையோ, பகவான் இன்னைக்கு காலம் எழுந்து ராத்திரி வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் நடத்தினாரோ இல்லையோ, இன்னைக்கு ஆகாரம் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு கொடுத்த ஆகாரம் பகவான் நாளைக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கை வேணும் சார். மனுஷனுக்கு எவ்வளவு இருந்தாலும், சார் எனக்கு 50,000 ரூபாய் பென்ஷன் வருது சார், இருந்தாலும் பயமா இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன் ரேட் 10.5% இன்னைக்கு. இந்த ரேட்டில் போச்சுன்னா 5 வருஷம் ஆனப்புறம் அல்லது 10 வருஷம் ஆனப்புறம் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன ஆகும்னு இப்படின்னு கவலைப்படுறது. 10 வருஷம் ஆனப்புறம் நீ இருக்கீர்னு என்ன கேரண்டி இல்லை சொல்லுங்க பாக்கலாம். ஒரு பிராமணன் வந்தார் தர்மராஜா கிட்ட, இதுபோல ஏதோ வேணும்னு கேட்டார். ரொம்ப பிஸியா இருந்தார் தர்மராஜா. நாளைக்கு வாரம் அப்படின்ட்டார் அவர். ஏதோ கொஞ்சம் கொடுத்தா என்ன வேணும்னு கேட்டா நாளைக்கு வாரம்னு சொல்லிட்டார். அவர் போயிட்டார் வழியில போற. போறதுமே பீமசேனன் கேட்டார், என்ன அண்ணா ஒன்னும் கொடுக்கலையா உங்களுக்கு? கொடுத்தார், நான் அதிகமா கேட்டேன், அவர் ஒன்றும் நாளைக்கு வரும்னு. ஓஹோன்னு சிரிச்சாலும் பீமசேனன் சிரிப்பு தெரியுமோ, எதை பண்ணினாலும் விகடாட்டகாசம். இந்த சிரிப்பு அவருக்குள்ள போய் கேட்டதாம். கூப்பிட்டார், ஏனப்பா சிரிக்கிறாய் அப்படின்னார். இல்லை, எங்க அண்ணா பகவானோட பெரியவராயிட்டாரே அப்படின்னார். என்னப்பா என்ன சொல்றேன்னு, நாளைக்கு வாரம்னு ஒருத்தர தேகின்னு கேட்டவர் நாளைக்கு வாரம்னு சொல்றேன், நாளைக்கு அவன் உயிரோட இருக்கான்னு நீங்க உயிரோட இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெண்டுமே பாசிபிலிட்டி, நீரும் இல்லாம இருக்கலாம், இல்ல அவரும் இல்லாம இருக்கலாம். நாளைக்கு வாரம்னு சொன்னா அது பொய்யான வார்த்தை இல்லையா? இது நடக்குமா? இதை ஏன் இப்படி பண்றேன்னு அவரை கூப்பிட்டு அதிகமா கொடுத்தாருன்னு பாரதத்துல ஒரு கதை. ஏன் சொல்ல வந்தேன்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப விவகாரம் என்ன? இதுதான் சந்தோஷம். எப்ப எவ்வளவு இருக்கோ அப்ப அதோட சந்தோஷப்படும். நாளைக்கு வரதா வரட்டும், வரலையா அதாவது இருக்கிறதோட விரலுக்கு தக்க வீக்கம்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல அன்னன்னைக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணணுமோ எவ்வளவு இருக்கோ அந்த சந்தோஷமா இருக்கணும். சௌச சந்தோஷ தபா, எப்பொழுதும் மனசு பகவான் இடத்துலயே வச்சுக்கணும். ஏதோ ஒரு மந்திர ஜபம் பண்ணு, ராமநாமாவோ கிருஷ்ணனாவோ, உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு பகவான மனசு நினைச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சுவாத்தியாய, நாம என்ன வாஸ்தவமே அதை மறுபடியும் மறுபடியும் மறக்காம ரிப்பீட் பண்ணணும் சார். இப்ப நீங்க ஏதாவது பண்றதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களை இல்ல, சாதாரணமாக இருக்க எம்எஸ்சி வாசிச்சிருக்கா, உனக்கு கஷ்டப்பட்டிருக்கா, உத்தியோகத்தை போய் சேர்ந்ததோட விட்டோம் சார். அது வரைக்கும் இந்த இன்டர்வியூக்கா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, அது என்ன, இது என்ன, எத்தனையோ புத்தகங்களை வாசிச்சு தான் தான் நம்பர் ஒன் வச்சுட்டு அத்தனையும் வாஸ்தவன். ஒரு உத்தியோகத்துல சேர்ந்த பிறகு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்ததுமே எல்லாத்தையும் விட்டான். இனிமேல் அவனுக்கு என்ன ஞானம் இருக்கு? வர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அவ்வளவுதான், பேசிக் அரித்மெட்டிக். இதை தவிர ஒன்றும் இருக்கா போல யாரும் உபயோகப்படுத்தல சார். அவ்வளவு வாசிச்சிருக்கல, இன்ஜினியரிங்ல அவ்வளவு கஷ்டப்பட்ட வாசிச்சிருக்கு. கெமிஸ்ட்ரி எல்லாம் லேபரேட்டரியில் எத்தனை டெஸ்ட் பண்ணியிருக்கேன் போச்சு சார், எத்தனை தவக்களை கட் பண்ணியிருக்காம வச்சுக்கிறோம். இப்போ தவக்களையே பார்க்கறது இல்லை என்ன, எங்காவது கூட கொஞ்சமே வரப்படாதுங்கிற தவக்களை எங்கே. அப்போ விவகாரம் என்ன, நம்ம வாஸ்தத்தை ஏதாவது உபயோகப்படுத்துகிறோமா, ஏதாவது ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமா, எல்லாம் வேஸ்ட்டாக தானே போகிறது. சாஸ்திரம் என்ன சொல்றது, இதை நீங்கள் காரணப்படணும், எண்ணிக்கையும் மறக்கப்படாது. அதனால தான் நிச்சயம் இது புக்க ஃபால்ட்டாக நான் சொல்றது. நீங்க வாசிக்கிறதெல்லாம் எதுக்க, வயசு பழப்புக்காக வாசிட்டு இருக்கு, அது அபராவித்யா. நாங்க சொல்றது பராவித்யா, இந்த பராவித்யா எப்பொழுதும் மறக்கப்படாது. ஏன்னா உங்களோட இதுதான் சார் வரும், கடைசி கடம் வரைக்கும் இதுதான் வரும். அதோட மட்டுமல்ல பரலோகத்துக்கு இதுதான் போகும். நீங்க விஷ்ணுதாசன கேட்கறல, இதான் பரலோகத்துக்கும் போறது. தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே பூர்வ பிரஜாதா. பிளாஸ்டிக் கார்டு பின்னால வராது, ஏடிஎம் கார்டு வராது, ஒன்றும் வராது. அவ்வளோதான், எது வரும்னா நீங்க வேஷ வேதாந்த வார்த்தையில நல்லது கேட்டல, இந்த புண்ணியமும் இதுதான் கூட வரும். எந்த லோகத்துக்கு போனாலும் கூட வந்துட்டு இருக்கும். மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதோட அதை நிறுத்த விடாது. யதத்தே தத்தோ பூயஹ சம்சித்தோ புருநந்தனா. மறுபடியும் நீங்க இதுல இருந்து அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றலாம். பகவான் பகவத்கீதையில சொல்ற யதத்தே தத்தோ பூயஹ, அதுல இருந்து அட்வான்ஸ். இங்க ஒரு புரிஷத்தை வாசிக்க, நாளைக்கு இன்னொரு புரிஷத்தை வாசிக்கோ, அடுத்த பிறகுல இதோட வாசிக்கோ, அது பைனலா சம்சித்தியை அடையறது உங்களை விடாது. ஸோ இந்த அத்வைதமோ இந்த பகவானோ உங்களை விடமாட்டார். முதல் ஸ்டெப் நீங்க வைக்கிற பரியந்தம் தான். சில பேர் நினைப்பா சின்ன வயசுலயே விட்டுவிட்டேனே, இப்ப வந்து யார் சொன்னான்னு நீங்க விடல, அந்த சமயம் இப்பதான் வந்தது இருக்கு. ஸோ அதனால விவகாரமே கஷ்டமே விடப்படாது. இது சுவாத்தியாயம் தபா சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி, பகவானுடைய நினைப்பு இது வேணும். இந்த அஞ்சு ரெகுலேஷன் எப்படி நீங்க வாழணும், சௌச்சமாக வாழணும், மனசந்தோஷமாக வாழணும், தபஸ் பண்ணிக்கொண்டே வாழணும், அப்பப்ப நம்ம வாசதத்தை சொல்லிக்கொண்டே வாழணும், பகவத் பிரணிபானத்தோட இருக்கணும், இது நியமம்னு பேர். இந்த யம ரூபமாகவும் பகவான் தான் இருக்கார், நியமம ரூபமாகவும் பகவான் தான் இருக்கார். இதை சொல்றதுக்காகத்தான் இவைகளை யார் அனுஷ்டானம் பண்றாளோ அவ வாழ்க்கையில தோத்து போல. இதை படைச்ச பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் யாராலையும் ஜெயிக்கப்படவில்லை, எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இருக்கார். ஆகையால் யமநியமங்கள் உங்கள்கிட்ட இருக்கவையானால் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. பகவத் சொரூபர் அதனால அபராஜிதா. பகவான் நாம என்ன, அபராஜிதா. அவர் ஏன் சார் அந்த பகவான் தோக்கப்படவில்லை, யமநியமங்களோட இருக்கார் சார், அவர் எப்படி தோக்க முடியும், அவருடைய சக்தி பலம் என்ன இருக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷன் இருக்க, அத்தனை மனுஷனுடைய பலம் எல்லாம் சேர்த்து ஒருவர்கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை மனுஷன் இருக்காரோ அந்த பலம் எல்லாம் அங்கிருந்து வந்ததுன்னு, பகவான் இடத்திலிருந்து வந்ததான பலம். இந்த பலம் கொடுத்ததுனால குறையில அவருக்கு, ஒருத்தர் உங்களுக்கு கணக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்துட்டார் சார், அவர் கொடுத்துட்டார் கடம், இவருக்கு கணக்கு இங்க மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிவிடும். சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க கன்ஃபார்ம் ஆகும் அவருக்கு. அதே போலயே அவர் இடத்துல என்னென்ன, அவர் யாராருக்கு எவ்வளவு கொடுக்குறாளோ அது அதுக்கு மேலே மறுபடியும் பூர்ணமாகிறது. உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காரோ அவள் எத்தனை திறமை இருக்கோ அத்தனை திறமைகளும் அத்தனை பலமும் அவர் இடத்துல எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கு. கொடுக்க கொடுக்க மறுபடியும் முழுமையாக இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்கார், ஆனா அவர் இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு கொடுத்ததும் அவர் இடத்துல இருக்கு, இதை விட அதிகமாகவும் அவர் இடத்துல இருக்கு. யார் ஜெயிப்பார்ல, அவர் தானே அபராஜிதா. அதோட மட்டும் சர்வ சஹா அபராஜிதா சத்ருபிஹி நபராஜிதா இது அபராஜிதா. ஒரு காலத்திலையும் சத்ருக்கள்னால ஜெயிக்கப்படவில்லை, ஆகையால் அபராஜிதா. அப்புறம் சர்வ கர்மசு சமர்த்தா இது சர்வ சஹா, எல்லா செயல்லையும் அவருக்கு சாமர்த்தியம் உண்டு சார். ஒவ்வொருத்தருக்கும் பகவான் ஒவ்வொரு அம்சம்தான் கொடுத்துருக்க, எல்லாராக்கும் எல்லாமும் தெரியாது. ஒருத்தர் நன்னா வேலை செய்வார், ஒருத்தர் நன்னா வேலை வாங்குவார், இவர் அங்கேயும் அவரை இங்கேயும் வச்சிருந்தா ரெண்டும் கெட்டு போயிடும். வேலை செய்யறதும் கஷ்டம்தான், வேலை வாங்கறதும் கஷ்டம்தான். அது எப்படி மனசு கோணாமல் இது பண்ணு இது நன்னா இருக்க அது பண்ணு அது நல்லா இருக்க தட்டி கொடுத்தே வேலை வாங்கிட்டே இருப்பா பார்த்தீங்களா. இவர் அசைய மாட்டார், சேர்லயே உட்கார்ந்துட்டார், இது அப்படி பண்ணுதா அது அப்படி பண்ணு இப்படின்னு சொல்லியே எல்லாருடையும் வேலை வாங்கிட்டே இருப்பார். என்ன சுவாமியினர், அது ஒரு டெக்னிக், அதான் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான். இன்னைக்கு வர என்னர் இதுதான். இதெல்லாம் இங்கே அந்த சாமர்த்தியம், சகல பதார்த்தங்கள்லையும் யார் யார் இடத்துல எதை செஞ்சு ஆகணுமோ எப்படி பண்ணணுமோ அந்த சாமர்த்தியங்கள் அவர் இடத்துல இருக்கு. 64 கலைகளுடைய சாமர்த்தியமும் அவர் இடத்துல இருக்கு. அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு திருஷ்டாந்தம் வேண்டாமா? அவரது இருக்கு சார் சாமர்த்தியம், சொல்லிட்டா போருமா? சொல்ற இந்த வாசஸ்பதி மித்திரன் ஒருத்தர், குழந்தை உன் சரீரத்தை பாருன்ட்டார். அவர் உன் சரீரத்துல எத்தனை நரம்புகள் இருக்கு, எத்தனை எலும்பு இருக்கு, அதெல்லாம் எப்படி மடக்கும்படி வச்சிருக்கார், இந்த விரலெல்லாம் நீட்டியே வச்சிருந்தா நீ எப்படி சாப்பிடுவேன்னுறவர். அப்படியே நீட்டியே இருக்கு சார், எப்படி சாப்பிடுவீர்கள்? அத பசஞ்சோடு சாப்பிடணுமோ இல்லையா, அது எந்த பத்திரமா பிடிச்சி நீ சாப்பிடணுமோ இல்லையா, இதெல்லாம் அவர் யோஜனை பண்ணி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கார். எந்தெந்த இடத்துல ஆசைக்கணும், எவ்வளவு ஆசைக்கணும், இந்த கை நேரா இருக்கு, அதை பின்னால மடிக்கிறவள இந்த கொடை எல்லாம் வச்சுக்கிறாள் ரசிகர், அது பெரிய காத்த பின்னால் முடியும். அப்படியே உங்க கையும் பின்னால மடிஞ்சிருச்சுன்னா எப்படியா இருக்கும், கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அப்ப விவகாரம் என்னன்னா, ஒவ்வொரு சின்ன விஷயமும் எந்த அளவுக்கு மனுஷனுக்கு உபயோகப்படுமோ அந்த அளவுக்கு அதை அசையும்படி பண்ணியிருக்க. அதே விதமாக ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும், குழந்தை பிறக்கிறது அதனுடைய கண்ணுல தூசி விழப்படாதாம், அதனால கண்ணு இமை நுனியில முடிய வச்சிருக்க. அப்பவே அந்த அது அந்த இடத்துல அந்த முடியை எப்படி வைக்கிறதுங்கிறது யோஜனை பண்ணி பாருங்க, எவ்வளவு கஷ்டம். அந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்க, அதுக்கப்புறம் வரல, அதுக்குள்ளேயே அதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் பார்த்து யோஜனை பண்ணி இவளை தயார் பண்ணி வச்சிருக்க. இந்த சரீரத்துக்குள்ள அந்தந்த இடத்துல நாடிகள், அலம் முசாபோ விசோதரா வாரணாசி அஸ்திஜிக்வா பயஸ்வினி சங்கினி தாபினி இப்படின்னு வரிசையா அத்தாரா நாடிகள். ஒவ்வொரு நாடிகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்க. அதோட மட்டும் இல்ல, இந்த உனக்கு இது வேணும்னா இந்த நாடிய பண்ணு அப்படின்னு வேற சொல்லியிருக்க. ஆயுர்வேதம் முழுக்க இந்த ஒரு சரீரத்தை பகவான் நிர்மாணம் பண்ணினதை நீ பார்த்த பிறகு உனக்கு தெரியும். யோக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் பகவான் இடத்துல எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு. பிறக்கிறப்ப சின்ன குழந்தை மல்லாக்கதான் படுத்துட்டு இருக்குது, அது பக்கத்துல திரும்பி படுத்துக்க அதுக்கு தெரியல, அது எழுந்து நடந்து ஓடி கத்துக்கிறது, குதிக்க தெரியறது, செவரேறி குதிக்கிறது, அந்த ட்ரைனிங் எல்லாம் எப்படி யாரு சார் கொடுத்தா அதுக்கு, எப்படி வந்தது? நீங்க என்ன பின்னால பண்ணிட்டு இருக்க, அத்தனை விவகாரமும் பகவான் பண்ணியிருக்காரு, யோஜனை பண்ணி பார்த்தீரா? அத்தனை சாமர்த்தியம் இன்னொருத்தருக்கு இந்த சாமர்த்தியத்தை சொல்லி கொடுக்கணும்னா அவருக்கு சாமர்த்தியம் இருக்கணுமோ இல்லையோ, அத்தனையும் பண்ணியிருக்க. அதனாலதான் அவருக்கு சர்வ சாமர்த்தியம், எல்லாத்திலையும் சாமர்த்தியம் உண்டவர். சாமர்த்தியம் மட்டும் இல்ல, பொறுத்துண்டு போறவர். ஒரு வார்த்தை குழந்தை நம்ம சொன்ன பேச்சு கேட்கலன்னு அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சாதாரணம் அது ஒரு வளர்ந்ததான ஒரு இதுதானே அப்படின்னு யோஜனை பண்ணல, இதை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேன்னு ஹடம் பிடிக்கிறது குழந்தை. அதையும் அந்த சின்ன குழந்தையா இருக்கிறப்ப பையனா இருந்தான்னு வச்சுங்களேன், பேர பையனா இருந்தா ரொம்ப கஷ்டம், பேத்தியா இருந்தா பரவாயில்ல, சாப்பிடுறதுக்கு கலாட்டம் பண்ணாது. இவனுக்கு என்னன்னா கொஞ்சம் சாப்பிட வைக்கணும், உமக்கே கவலைப்பட்டு வந்திருக்கேன். விவகாரம் என்னன்னா அதுக்கு நல்ல வார்த்தை சொல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் வாய் கிட்ட அந்த அன்னத்தை எடுத்துன்னு போற, அந்த பக்கம் திருப்பிடுறானே, அது ஏமாத்தி ஏதோ கதை சொல்லி அது பண்ணி இது பண்ணி வச்சு வாயில வச்சு திணிச்சாலும் திருப்பிடும். அப்படியெல்லாம் கட்டப்பட்டுதான் அந்த குழந்தைய வளர்க்க வேண்டியதா இருக்க. இது ஒரு சின்ன கார்த்தை நீங்க கேட்டது அந்த பையன் கேட்கலன்னு உங்க மனசுல இவ்வளவு கவலை இருக்க, பகவான் சொன்னது நீங்க கேட்டிருக்கீல, சந்தியாவந்தரம் பண்றீரா? பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கா? சொல்லிட்டு இருக்க கேட்டு இருக்கலா? எளிமையான வாழ்க்கையோடு இருன்னு சொன்னார, கேட்டீரா? உலகத்துல எத்தனை பேர் அவருக்கு என்ன வெறுத்து இருக்கணும், நான் படத்த இத்தனை மனுஷன் ஒத்தரும் நான் சொன்னது முழுமையாக கேட்டவும் ஒத்தரும் எனக்கு தெரியலையா? அவன் நம்ம சொன்னதோ ரெண்டு வாரத்தை கேட்ட நான் வசத்தீர் தன்னை நினைச்சிட்டு இருக்கான். பகவான் வேதத்துல சொன்னதான ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? அட்லீஸ்ட் அவரை நினைக்கிறோமா? எவ்வளவு கோபம் வரும் நம்மருக்கு, பொறுத்துட்டு இருக்காரோ இல்லையோ சார்பா, எல்லாத்தையும் பொறுத்துருக்கோம். பொறுமையை அங்கேதான் பார்க்கணும். அதே மாதிரியே பொறுமைக்கு பூமாதா வசதி, பூமியிட்ட வந்து எல்லாத்தையும் எல்லா ஆகாரமும் எல்லா பூதங்களும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அந்த பூமா தாலே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிட்டு கெடுத்துட்டு இருக்கோம். அதோட மட்டுமல்ல, அது எந்த அளவுக்கு நோண்டி அதுக்குள்ள அதை பிரெட்டிங் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன், வெடி வைக்கிறேன், மூச்சுட்ட பாச கையில வடிச்சா அது இங்கே கையிலயே வெடிச்சுடுத்து. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இவன் கஷ்டப்படுறான். அந்த பூமியில வெடியை வச்சு அதை டமால் வைக்கிறேன். பூமா தாக்க எப்படி இருக்கும், கொஞ்சம் வேதனை பண்ணல? இன்னும் பொறுத்துட்டு இருக்காளோ இல்லையா அந்த பூமாத்தா? மறுபடியும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காளோ இல்லையா? அந்த பூமாத்தாவே தனக்கு தனதாக இருக்கிற விஷ்ணு எப்படி பண்ணிட்டு இருப்பார்? அதனால சர்வமாத்தா குழந்தைகள்னா அப்படித்தான், அவ தப்பதான் பண்ணுவ, நாம காப்பாத்த வேண்டியது. இந்த எண்ணத்திலேயே அவர் இருக்காராம். அதனால அபராஜித சர்வசா சர்வ கர்மசு சாமர்த்தியம் அஸ்தி சர்வான் சத்ருன் சகதே இதிவா சர்வசா. அதே போல சத்ருக்கள் யாரா இருந்தாலும் அவளுக்கு பொறுத்துட்டு இருக்க. ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே ரெண்டு தலையோட பிறக்கு, அப்பதான் பேப்பர்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, இதே மாதிரி இது பயமா போயிடுது அந்த அம்மாவுக்கு. என்னமோ அபச்சாரம் பண்ணிட்டோம் பகவானுக்கு, ஆகியான் இப்படி ஆயிடுது, ரொம்ப கவலைப்பட்ட. அப்ப அசரியரை சொல்லித்தான், யாரு வந்து இந்த பையனை தொட்டதுன்னு ஒரு தலை மறைஞ்சு போயிடுமோ அவர் தான் இவரை கொல்ல போறவர். ஒரு முன்னும் இது வேற சொல்லணுமா, அசரீருக்கு வேற வேலை இல்லையோ? இந்த மாதிரி இப்படி கவலைப்பட்டுட்டா இருந்தா சொன்னார். இப்ப இந்த மட்டும் இருப்பாளோ, சரி ஏதோ ஒண்ணு வந்து போட்டுன்னு இருக்கப்படாதோ, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சு காமிச்சு தொடுங்கோ தொடுங்கோ இப்படி பண்ணிட்டு இருந்தா. அந்த பையனுக்கு சிசுபாலன்னு பேர். கடைசியில் என்னன்னா, பகவான் வந்த அவன் சாதாரணமா எல்லாம் தொடுங்குவான், சாதாரண அவருக்கு தெரியலாம் கபட்ட நாடக சூத்திரதாரி இருந்தாலும் தொடுங்கோ தொடுங்கோ சொன்னா என்னத்தை தொடறது விடத, இருந்தாலும் தொடுங்க தொட்டதுமே டக்குன்னு ஆப்பாயி ஒரு தலை காணும். சாதாரணமா போயிட்டு குழந்தை அதுவும் ஊன்னு அழ தொடச்சுட்டான். அத்தை சொந்த அத்தை இப்படி ஆயிடுத்து, என்ன பண்றியே, விவகாரம் இல்லையே, நீ தான் இவரை கொல்லணும்னு இருக்க, கொல்லப்படாது அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன், என் பிரார்த்தனைக்கு அவரை கொல்லப்படாதுன்னு பகவான் பார்த்தார். அப்படி இல்லம்மா, தெய்வ சங்கல்பமான விஷயத்தவே நீரும் நானும் மாதப்படாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இவ்வளவு தூரம் என்ன பிரார்த்திக்கிறதுனால நூறு தப்ப அட் அ டைம் பண்ணினானேயானால் அன்னைக்குதான் சொல்வேன். எப்படி நூறு தப்பு பரந்தண்ணில இருந்து பண்ணினா இல்ல, ஒரே தரம் கண்டினியூஸா நூறு தப்பு பண்ணினானேயானால் அப்பொழுது நான் சொல்றேன். அது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த தர வார்த்தையை நான் காப்பாத்துறேன், கொல்ல மாட்டேன். அவளா நான் ஏன்னா யாராவது நூறு தப்பு ஒரே சமயத்துல பண்ணுவாளா சார், பண்ண முடியாதோ இல்லையோ, அதனால பண்ண மாட்டார் அப்படின்னு வச்சிருந்த சார். என்ன இருந்த இது என்னாச்சுன்னா, தர்மராஜா பாரத யுத்தத்துல ஜெயிச்சாச்சு, ராஜசூயாகம் பண்ணிட்டு இருக்கார், பண்ற காலத்துல என்னடா விவகாரம் ஆச்சுன்னா, முதல் தாம்பூலம் கொடுக்கணும், அக்கர தாம்பூலம் யாருக்கு கொடுக்கறது, இது ஒரு பெரிய விவகாரம். மழையினால இது கல்யாணத்திலேயே செண்டை வரும். முகூர்த்தமான முகூர்த்த தாம்பூலம் முதல்ல யாருக்கு கொடுக்கறது, பொன்னாத்துக்கார ஆளுக்கா பையனாத்துக்கார ஆளுக்கா? இப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றேன், தாம்பூலம் கொடுத்த நிறுத்திட்டோம் அவ்வளவுதானே, பூரி தட்சிணைன்னு கிடையாது. பழைய நாள்ல என்ன பண்ணுவா, முகூர்த்த மாதத்துல எல்லோருக்கும் தட்சிணை கொடுப்பா. அது என்ன சார் காலனா இருக்கும், அது அது அமௌண்ட் முக்கியம் இல்ல, அது தட்சிணைன்னு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. ஏன் அப்படி இருந்தது தெரியுமோன்னா, இந்த வந்தவாழ்ல யாரோ ஒருத்தரத்துல பகவான் இருப்பார். வேத மந்திரங்கள் படிச்சு இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்துல பக்தி சிரத்தையோட இருந்தா அந்த இடத்துல பகவான் வந்திருப்பார். அவர் கையில ஒண்ணு கொடுத்தா, ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா, அது ஆயிரம் மடங்கா இவாளுக்கு வரும். சௌக்கியமா இருந்துட்டு இருப்பாங்கிற எண்ணத்துல கொடுக்க ஆரம்பிச்சது. அப்ப பூரி தட்சிணை முகூர்த்த தாம்பூலம் இப்படின்னு முதல்ல தான். இப்ப முகூர்த்த தாம்பூலம் முகூர்த்த தண்ணி கொடுக்கறது இல்ல, ரிசப்ஷன் தண்ணி கொடுத்துடுறாங்க, முன்னாலேயே ஆயிடுறது. முகூர்த்தத்துக்கு போயிட்டு வந்து அவ்வளவுதான், ஏதோ ஒரு தாம்பூலம் அவ்வளவுதான், வேண்டிய வழக்கு ஒரு பட்சடை. அது கூட அவா கொடுக்கறது இல்ல, கேட்டரர் கொடுக்கறான். ஏன்னா அதுல தானே போட்டிருக்கு, வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கேட்டுறது அங்கேதான் போட்டிருக்கு, இதை போயிட்டோம். ஆனா இந்த தாம்பூலம் கொடுக்கறதுல முதல் தாம்பூலம் அக்கிர தாம்பூலம் கொடுக்கணும், கொடுத்த வாழ்க்கை ஆசீர்வாதம் வாங்கணும். யாருக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு இது வந்துருக்கு. அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணினாலும் அங்க இருக்கிறவாள்லாம் பகவானுக்கு கொடுங்க, கிருஷ்ண பரமாத்மா கொடுங்க அப்படின்னு. அப்ப சிசுபாலன் எழுந்து சொன்னா கொடுக்கப்படாது. ஒண்ணு இங்க பண்றது ராஜா, ராஜாவானவர் ராஜசோயகம் பண்ணியிருக்கார். அப்ப ராஜாவுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், இருக்கிறதுக்குள்ள பெரிய ராஜா இருக்கோ அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ராஜ்ய அவருக்கு ராஜ்யமே இல்லை, கிருஷ்ணனுக்கு ராஜ்யமே இல்லை, எதனுடைய சாபம் எனக்கு ராஜ்யம் இல்லை, உக்ரசேனோட சரி அவருக்கு ராஜ்யம் இல்லை. அதோட மட்டுமல்ல பொறந்தண்ணில இவருக்கு நல்ல பேரே இல்லை, அவருக்கு வெண்ண திருடினார் திரியலோர்லாம் இருக்க இப்படி எல்லாம் உலக சொல்றது. அதோட மட்டுமல்ல அந்த கிருஷ்ண பரமாத்மா நமக்கு இவ்வளவு தூரம் இந்த சண்டைக்கு முக்கியமா காரணம் வந்து அவர் இருக்க தொட்டு தான் இத்தனை பேரும் போயிருக்கிறான்னு விட்டார். அவரே வேற டைரக்டா சொல்றார், காலோஸ்மிலோ கட்டய கிருஷ்ணவரந்தா, நான் யம தர்மராஜா உலகம் அழியறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், கெட்டவாளை எல்லோரையும் கொல்றதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கேன், பூபாரத்தை குறைக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன் இப்படின்னு அவரே தானே சொல்லிண்டார். இப்படிப்பட்டதார அவருக்கு நம்ம கொடுக்கறதா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் கவலைப்பட்டாலாம். இவனுக்கு காலம் வந்தாச்சு விவகாரம் சொன்னா நிறுத்தல, தர்மராஜா கெட்டவே கேட்டுட்டார், வேண்டாம் நீ சொல்றது தப்புன்னு ஆர்கியூ பண்ணி பார்த்த கேட்கல, பகவான் மேல சரமா கேட்டுட்டாராம். வரிசையா வச்சுட்டே இருக்காரு, ஒன்னு ரெண்டு மூணு பகவான் ஒன்னு ரெண்டு எண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு வயசும் வந்தது நூறாவது வயசு 99 ஆச்சு, நூறாவது வயசு வச்சான் வாயிலிருந்து வந்தது சக்கராயுதம் வந்து அவர் தலையை எடுத்துடுது, அவர் ஜோதிஷ் அவர் இருந்து சேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்ற. ஏன்னா கடைசி வந்தார் அந்த ஜெய விஜயாளாக யுத்தம் பண்ணாலும் நான் அந்த யுத்தத்துல அந்த தாபத்துல இது கடைசி விவகாரம். சிசுபாலன் தந்தவர்த்தரன்னு இவ ரெண்டு பேரும், அதனால ராவண கும்பகர்ணாதிகளா இருந்தா ஹிரண்யாட்ட ஹிரண்யகசிபுடா இருந்தா இவ கடைசி மறுபடியும் வைகுண்ட லோகத்துக்கு போகணும், அதனால அந்த ஜோதிஷ தன்னிடத்திலேயே சேர்த்துட்டார் அப்படின்னு சர்வசஹா அது வரைக்கும் பொறுத்துட்டாராம். அதே மாதிரிதான் நம்ம பண்ற தப்பெல்லாம் பொறுத்துட்டு இருக்கார். அவர் பொறுத்துக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்ததே முதுகுல ஒரு அடி விழட்டோம், தப்பும் பண்ண மாட்டோம், நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம் விவகாரம் முழுக்க. அதனால என்ன பொறுத்துட்டு இருக்கார், அதான் சர்வசஹா பொறுமைக்கு எல்லையா இருக்கிறவர். அதுக்கப்புறம் நியந்தா சர்வான் ஸ்வேஷு ஸ்வேஷு கிருத்தியேஷு வியவஸ்தாபயதீதி நியந்தா, யாராருக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்ததான ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு அந்தந்த நிலைய கொடுத்திருக்கார். தபத்யகா சுக்ரமகாயமம்ரடமஸ்நாதிரகம் சுத்தம பாபவித்தம் கவிர் மனிஷி பரிபூத் ஸ்வயம்பூ யாதா தத்யதோ அர்த்தான் வியதாத் சாஸ்வதீபியஸ்தமாப்யஹ. வேதம் சொல்றது யார் யாருக்கு எந்த வேலை செய்ய முடியுமோ அதுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அந்த இடத்துல அவளை வச்சுட்டு இருக்க. நாம ஏதோ இந்த ரெக்ரூட்டிங் ஆரம்பிச்சு மேன் ஹண்டிங் ஹெட் ஹண்டிங் வச்சு என்னென்ன பேர் வச்சுட்டு இருக்கான் ஆளை சேர்க்கறதுக்கு, இவன் ஒழுங்கா இன்டர்வியூல பண்ணி சேர்க்கிறேன் சார், மூணாவது நாள் இவனோட இவனுக்கே சவரி, எதை சொன்னாலும் எனக்கு தெரியாதுங்கிற. நீங்க கத்து கொடுங்க, இது சிலது பேருங்களேன், நீங்க கத்து கொடுங்க நான் பண்றேன் சார்மா, ஆயிரம் தரம் கத்து கொடுத்தாலும் வரலையே சார்மா. கடைசியில மேல இருக்கிறவன் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்க கத்து கூட தெரியலையேன்னு உங்க மேலதான் வரும் விவகாரம் முழுக்க. விவகாரம் என்ன ஆயிடுது சார், அப்படி ஆயிடுறது, எந்த காரியமும் பண்ண முடியாது. ஆனா பகவான் எப்படி பண்ற, யாராருக்கு எங்கெங்க வச்சா கரெக்டா அந்த காரியம் நடக்குமோ அது போல பண்ணி வச்சிருக்க. அந்த நியமனம் இந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதான் அவரிடத்துல இருக்கு. ஆகையால் நியந்தா சர்வான் எல்லோரையும் ஸ்வேஷு ஸ்வேஷு கிருத்தேஷு அவாவாளுக்கு எது தகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வியவஸ்தாபயதே இது நியந்தா. அதுக்கப்புறம் நியமஹா யமஹா இது ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டேன். நியமங்களாகவும் இருக்கா இருக்கார், யமனாகவும் இருக்கார், ஆனா விவகாரம் என்ன, இந்த நியந்தா யமோ நியந்தா நியமோ யமஹான்னு இருக்கா, முதல்ல ஒரு அர்த்தம் நியந்தா நியமஹா யமஹா இப்படி பதத்தை பிரித்து சொன்னேன். இப்ப நியந்தா அநியமோ அயமஹா என்ன, அநியமஹா நியமம் இல்லாதவன் இல்ல, ந நியமஹா நியதிஹி தஸ்ய வித்யதே இது அநியமஹா சர்வ நியந்திரு நியந்திரந்தராபாவாத். இவர் என்ன விவகாரம்னா, இவரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு இவருக்கு ரெகுலேட் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இல்லையா, இவர் எல்லாவற்றுக்கும் நியந்தா, இவரை நியமனம் பண்றதுக்கு வேற யாரும் இல்ல, ஏன்னா சர்வ நியந்தாவா இருக்காரோ இல்லையோ, அதனால அவர் யாரு அநியமஹா. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாலையும் அவருடைய காலமானதுமே எடுத்துக்கிறதுக்கு வைவஸ்வதாதிகளை வச்சிருக்க, ஆனா இவர பிராணனை வாங்கறது யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அயமஹா, வேற யாரும் யமம் இல்லை. என்ன, எல்லாம் உலகங்கள்லாம் போன பிறகு எஞ்சி நிற்கிறார் அவர். சர்வ கல்பரா அதிஷ்டாரமா இருக்கிறார். ஆகையால் அநியமஹா அயமஹா அந்த ரெண்டும் அவர் தான். இதுதான் சொல்றது. ந நியமஹா நியதிஹி தஸ்ய வித்யதே இதி அநியமஹா சர்வ நியந்தோ நியந்திரந்தராபாவாத் அநியமஹா நாஸ்திய வித்யதே யமஹா மிருத்யுஹு. அதனால அவருக்கு பேர் என்ன, அயமஹா. எப்படி வாசிக்கணும், அபராஜித சர்வத நியந்த அநியமஹா அயமஹா அப்படின்னு பிரிக்கணும். ஆனா நியமஹா யமஹான்னு பிரிக்கலாம். அது அதுவா யமநியமோ யோகாங்கே, யமங்களும் நியமங்களும் யோகாங்கமானவை. அதான் யோகாங்கள்னு சொன்னா யோக சூத்திரத்தை சொன்னேன், யோகாங்கே தத்கம்யத்வாத். அதனால யோகத்தினால அடையப்படுகின்ற காரணத்தினால் பகவானுக்கு நியமம் என்றும் யமம் என்றும் பெயர். ஆகையால் யோகாங்கமான பதார்த்தம், யோகமானது ரொம்ப உசக்தியான ஒரு சாஸ்திரம். அதுல இருக்கக்கூடியதான தத்துவங்களாகவும் பகவான் தான் இருக்கேனுங்கிறதுக்காக அந்த தத்துவங்களை நியமமும் யமமும் எனக்கூடியதான பேரோட வச்சுட்டுருக்கார். அப்படி பகவான் நாமாக்கல அபராஜித சர்வதஹோ நியந்தா நியமோ யமஹா அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் சத்வவான் சாத்விக சத்ய சத்ய தர்ம பராயண அபிப்பிராய பிரியார் கோர்ஹா பிரியகிருத் பிரீதிவர்தன அப்படிங்கிற நாமாக்கள். இத மேல வர